2018 ஜனவரி மாத தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் சூரியகாந்தன் அவர்கள் எழுதியுள்ள வாழ பிறந்தவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வட கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிழக்கு புறமாய் ஒதுங்கியிருந்த பூவரச மரத்தடியில்தான் அவர்களின் குடியிருப்பு. பனி பெய்து கொண்டிருந்தது. காத்தாலேயே அவளை எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருந்தா பொழப்புத்தனத்தை எப்ப கவனிக்கிறது? 6 மணிக்கு வர்ற ப்ளூமாண்ட் ரயில் கூட தெக்க போயாச்சு. சுடியா எந்திரிச்சு சாமான்களை எடுத்து வை. ஓ, சரசா சொன்னதை கேட்டுவிட்டு, அவங்க கூட கொஞ்சத்துக்கு எனக்கு இப்போ விட்டா வேற நேரம் இது. சரி சரி, போடா ராசா, உங்க அம்மா கூப்பிடுறா, போ. இப்படி சொல்லி இப்படி குழந்தையை அவளிடம் கொடுத்து விட்டு நகர்ந்தான் ரங்கசாமி. ரோட்டோர புழுதியும் ஒர்க்ஷாப் புகையும் படிந்து அழுக்கேறி போன தோல் பையை பிரித்து அதற்குள் இருந்த சாமான்களை வெளியே எடுத்தான். வெள்ளாளம் வவுத்துல பிறந்து தசமாறி இப்ப இந்த செருப்பு தைக்கிற தொழிலுக்கு வந்தாச்சு. சரி, அதுக்கென்ன, இதுக்கு மிந்தி கொஞ்ச நாள் பிச்சை எடுத்துட்டு தெரிஞ்சனே, அதுக்கு இதென்ன மோசமாவா போச்சு? அந்த பழைய நாட்கள் இவன் நெஞ்சுக்குள் நினைவு அலைகளாய் புரண்டன. கோயம்புத்தூர் பெரியாஸ்பத்திரிக்கு முன்னாலேயும் டவுன்ஹால் பக்கத்திலேயும் ரயில்வே ஸ்டேஷன் கேட் ஓரங்களிலேயும் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பிங்களிலேயும் அப்போது ரங்கசாமி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். 2 கால்களும் முழங்கால் முட்டுக்கு கீழே மெலிந்து குச்சி போல் சூம்பி போய் உபயோகமில்லாத பிண்டமாய் போனதால் சக்கர வண்டியில் உட்கார்ந்து காண்போரையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு யாசகத்தில் வயிற்றை கழுவி சி ஒவ்வொருத்தங்கிட்டேயும் கெஞ்சி அழுது கூக்குரல் போட்டு இந்த ஒரு சான் வயிற்றுக்காக ஈன பொழப்பு பொழைச்சிட்டு இருந்தமே, எத்தனை அசிங்கம்! இதிலிருந்து எப்படி மீண்டோம் என்பதையும் இவனது நெஞ்சை ஞாபகப்படுத்தியது. தனக்கு இந்த செருப்பு தைக்கிற தொழிலை அக்கறையோடு சொல்லிக் கொடுத்த சரசாவை நன்றி வழிய ஈரத்தோடு நினைத்து கொண்டான். கலெக்டர் ஆபீஸ் காம்பவுண்டின் வெளிப்புற பிளாட்ஃபாரத்தில் செருப்பு தைத்து கொண்டிருந்தவரிடம் பீடி வாங்குவதற்காக இவன் அணுகுவதுண்டு. அங்கிருந்த எல்லோரோடும் பழக்கமும் பண்ணி கொண்டிருந்தான். லாரி நசுக்கி தன் கணவனை கொண்டு விட்டதால் கை குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு செருப்பு தைக்கிற வேலையில் ஈடுபட்டிருந்தாள் சரசா. அப்படித்தான் அவளை சந்தித்தான் ரங்கசாமி. இளவயதோடு பச்சை மண்ணான அந்த பிஞ்சையும் வைத்து கொண்டு அவள் சிரமப்படுவதைக் கண்டு மனமிறங்கி கூட இருந்து உதவவும் செய்தான் இவன். அந்த பரிவுணர்ச்சியில் இருந்த சுத்தத்தை பார்த்துவிட்டு அவளாகவே கேட்டாள், பிச்சை எடுத்துக்கிட்டு தொழிலை விட்டு தொலைச்சிட்டு வேற எதனால தொழிலுக்கு போய் கஞ்சி குடிக்கலாம் இல்ல? சில நிமிட மௌனத்துக்கு பின் அவளே தொடர்ந்தாள், சரி, காலு கதா சூப்பையா ஒண்ணுக்கும் உதவாம போயிடுச்சு. கைகளாச்சும் நல்லா இருக்குதேன்னு மனசை தேத்திட்டு எங்க தொழிலுக்கே வந்துரு. நான் வேணும்னா உனக்கு கத்து கொடுக்குறேன். எனக்கும் பிச்சை எடுத்து காலந்தள்றத விட சாகிறது மேலுன்னு கூட தோணுது. பசி தாழாமத்தான் இதுல போய் உழுந்து கிடக்குறேன். இப்ப நீ கொடுக்குற தைரியத்தில்தான் எனக்கு மறுக்கவும் நம்பிக்கையே வருது. நான் சொல்லி கொடுக்குறேன், நீ வந்துரு. அவளின் அழைப்புக்கு சம்மதித்தான். மறுநாளே வந்தும் விட்டான். இருட்டு கட்டும் வரை கூட இருந்து செய்து பழகிவிட்டு ராத்திரி படுக்கைக்கு மேம்பாலத்து பக்கமோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கமோ போய்விடுவான். காலையிலும் மத்தியானமும் வருகிற வருமானத்தில் பாதியை இவனுக்கு கொடுத்து சாப்பிட வைத்தாள் அவள். எப்படியோ அன்றைய பசிக்கு சோறு கிடைக்க வழி பண்ணினாள். நாட்கள் நகரவும் குழந்தையும் வளர்ந்தது. ரங்கசாமியும் உடனிருந்து அந்த தொழிலை இன்னும் கஷ்டப்பட்டு செய்து சம்பாத்தியத்தை அதிகம் பண்ண வேண்டுமென்று அவளுக்கு மெத்தமும் ஆசைதான். என்ன செய்வது, நேரம்தான் போதவில்லை. வருகிற காசையெல்லாம் சரசாவிடமே கொடுத்து விடுகிறான். வெளியே வார்த்தைகளில் தெரிவித்துக் கொள்ள முடியாதபடி இவன் மீது அவளுக்கு பிரியம் உருவாகி விட்டிருந்தது. கடைக்கு போய் இட்லியும் டீயும் வாங்கி கொண்டு வந்து பொட்டலத்தை பிரித்து வைத்து சாப்பிடச் சொன்னாள் சரசா. இந்தா நீயும் தின்னு. நான் அங்கேயே தின்னுட்டு தான் உனக்கும் வாங்கியாந்தே, மிச்சம் வைக்காம பூராத்தையும் தின்னுடு. டீயை குடித்து கொண்டே பூவரச மரத்தை அண்ணாந்து பார்த்த இவனை பார்த்து அவள் கேட்டாள், இன்னைக்கு ராத்திரிக்கு சினிமாவுக்கு போகலாமா? என்ன அதுபேர்ல அப்படி ஆசை? இல்ல, படம் பார்த்து வெகு நாள் ஆகி போச்சு, அதான் கேட்டேன். போகலாம்னா போகலாம், நீ வேண்டாம் நீனா வேண்டாம். என்ன சொல்ற? சரி, போனாத்தான் போகுது. அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. எங்கே சம்மதிக்க மாட்டானோ என்றல்லவா எண்ணினாள். இவன் ஒத்துக்கொண்டது ரெட்டி தித்திப்பாக இருந்தது. சினிமா முடிந்த இருப்பிடம் திரும்பினார்கள். இனிமே அங்கே இங்கேன்னு ராத்திரி தங்களுக்கு இடம் தேடி நீ அலையாதே, எங்கூடவே தங்கிக்க. எனக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்குமேனுதான் சொல்றேன். சரி, ஒன்றரை இஷ்டம். போர் சமரத்தை அடுத்து ஒட்டியிருந்த கம்பி வேலியில் சேர்ந்தால் போல் கோழிப்பைகளையும் பழைய காகிதங்களையும் குறையாக போட்டு சின்ன இருப்பிடம் ஒன்றை தனக்காக ஏற்படுத்தி அதில்தான் அவள் தங்கி வந்தாள். அதற்கு பரம்பு பாயில் ஒரு தடுப்பு வைத்து கதவு போல் ஓரளவுக்கு பாதுகாப்பும் செய்திருந்தாள். அதை திறந்து கொண்டு உள்ளே போய் குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்து விட்டு வெளியே வந்தாள். தனது தோல் பையையே தலையணையாக வைத்து வெளியில் படுத்திருந்தான் ரங்கசாமி. ஆகாயத்தை பார்த்தபடி இருந்த இவனை கேட்டாள், இன்னும் தூக்கம் வரலையா? இப்படி தூக்க நேரத்தை தாண்டி வந்துச்சுன்னா அப்புறம் தூக்கம் வர எனக்கு தாமசப்படும். அப்படியா? ஆமா, நீ போய் தூங்கு. போர்வையை இழுத்து தலைவரையிலும் மூடிக்கொண்டு புரண்டு படுத்தான். உள்ளே போனவள் அரை மணி நேரம் கழித்து மீண்டும் வெளியே வந்து இவனை எழுப்பினாள். ஒரே பனியா இருக்குது, உடம்புக்கு என்னாச்சும் ஆயிடும், நீயும் உள்ளறவே வந்து படுத்துக்கவா? அவளின் வார்த்தைகளை தட்ட இவனால் இயலவில்லை. பிச்சை எடுத்து கொண்டிருந்த தன்னை மாற்றி இந்த அளவுக்கு அனுசரணை கொடுத்து வயிறார சாப்பிட வழி பண்ணியது எல்லாம் இவள்தானே. முடமாய்போன தன்மேல் இவள் காட்டும் அன்பும் பிரியமும் சாமானியமானதா? இவள் சொல்வதை மறுக்கவோ இவள் கேட்பதை தராமல் இருக்கவோ தன்னால் இனி எப்பவும் முடியாதே. இவள் சொல்படி நடந்து கொள்வதுதான் தான் காட்டும் நன்றியாயிருக்கும் என்கிற எண்ணமெல்லாம் அந்த சில வினாடிகளில் ரங்கசாமிக்கு வந்து போயின. தங்களைப் போலவே செருப்பு தைக்கிற மற்ற குடியிருப்புகள் எல்லாம் சிறிது தூரத்தில் திட்டுத்திட்டாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தன. மேலே நட்சத்திர கங்குகள் மட்டும் அந்நேரத்துக்கு விழித்திருந்தன. இவன் எழுந்து தலையை குனிந்து உள்ளே போனான். அந்த ராத்திரியில் இவனது உடற்சூட்டில் அவள் தஞ்சம் புகுந்ததை இரண்டு மனசுகளுமே மறுதளிக்க முடியாமல் போனது. இனிமே என்ன நீ பேரு சொல்லியே கூப்பிடு, சரசா சொன்னாள். அப்படியா என்றான். இரவு முடிந்து விட்டிருந்தது. காலையில் புதிய உற்சாகத்தோடு தன் பணியில் ஈடுபட்டிருந்த ரங்கசாமியிடம் வந்து, வடவழியில் இருக்கிற எங்க சின்னாத்தா வீட்டுக்கு போயிட்டு வர, வேலையை முடிச்சிட்டு மறக்காம இங்கேயே படுத்துக்க சொல்லிவிட்டு குழந்தையை இழுத்துக்கொண்டு அவள் போய்விட்டாள். அன்றைக்கு சாயங்காலமாய் வந்தான் ஒருவன். அந்த வரிசையில் செருப்பு தைத்து கொண்டிருந்தவரிடம் வந்து சொந்தக்காரனை போல் உறவு முறை வைத்து பேசி கொண்டிருந்தான். கடைசியாய் ரங்கசாமியிடம் வந்தான். என்னவோ கேட்டான், அது இவன் காதில் விழவில்லை. ஏய், உன்னே தான் கேட்கிறேன், எவன்டா நீ? இந்த ஏரியாவுக்கே புது ஆளா தெரியுற? இந்த இடம் என்ற அண்ணன் பொண்டாட்டி செருப்பு தைக்கிற இடம்டா, நீ யாரா இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறே? இதற்கு ரங்கசாமி பதில் சொல்லவில்லை. அருந்த செருப்பை தைத்து ஆணி எடுத்து கொண்டிருந்தான். ரோட்டோரு முனையில் உட்கார்ந்திருந்த ஒருவர் வந்த அந்த ஆளை கூப்பிட்டு என்னவோ சொல்லி அனுப்பி வைத்தான். ஓஹோ, அப்படியா நடக்குது, அதானே பார்த்தேன். இப்பவே போய் அவனை உதச்சு ஒழுங்கா இருக்கிற அந்த ரெண்டு கைகளையும் முறிச்சு போடுறேன். எக்கத்தப்பாய் பேசி கொண்டு வந்தான். என்ற மொடவாண்டி பயலே, ஒன்றரை முகரைக்கு வெப்பாட்டி கேட்குதாடா? அவனின் அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு ரங்கசாமி ஆவேசமாய் சுத்தியிலோடு நிமிர்ந்து பார்த்தான். என்றா முறப்பா பாக்குற, எட்டி உதச்சன்னா ஏழு குட்டியாக்கரணம் போட்டுட்டு டிச்சிலே விழுந்துருவேன், மறுவாதியா எந்திரிச்சு ஓடி போயிடு. ரங்கசாமியால் தாழ முடியவில்லை. யோ, இனிமே வாய் திறந்த அப்புறம் நாகம்மா இருக்க மாட்டேன். நீ யாரு என்ன இந்த இடத்த விட்டு போக சொல்றதுக்கு? என்னமோ கரையம் பண்ணி கையில புரோனோட்டோட வந்தவனாட்டம் எகத்தாளம் பேசுறியே, நான் இங்கதான் இருப்பேன், நீ வேணும்னா பண்றத பண்ணிக்க. எதையும் புரிந்து கொள்கிற நிதானத்தில் அவன் வரவில்லை. முக்கால் போதை தலைக்கேறி இருந்தது. திமிரோடு ஓடி வந்து ரங்கசாமியின் முதுகில் ரெண்டு மூணு உதை விட்டான். குப்புற சாய்ந்த இவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு எழுவதற்குள் செருப்பு தைத்து கொண்டிருந்த சுப்பமாதாரி ஓடி வந்து அவனை திட்டி இழுத்து கொண்டு போனான். உற்று அந்த முண்டிய கண்டதுண்டமா விட்டு எரிஞ்சிடுறேன். வேண்டாண்டா, பாவம் ரெண்டு ஆளுகளும் விளங்காதவன், அவங்கிட்ட போய் உன் கறிவரிசையை காட்டாத, நல்லதில்ல. அதைத் தொடர்ந்து காதில் கேட்க முடியாத வசவுகை எல்லாம் வீசிக்கொண்டு அவன் போவதை ரங்கசாமியும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். சிறிது நேரம் கழித்து சுப்பமாதாரி இவனிடம் வந்து, அப்போ ரங்கசாமி, இன்னமும் ரெண்டு மூணு நாளைக்கு நீ எங்கேயாச்சும் போயிடு. அந்த போக்கிரி நாயிலுள்ளு எச்சாகி வந்திருக்கிறான், உன்னை அடிச்சு என்னாச்சும் பண்ணிட்டு தான் போவோம்னு வெறி புடிச்சு நிக்கிறான். இங்கே இருந்து நீ இப்பவே போயிட்டீங்கதான் உனக்கு நல்லது என்றான். அதன் பின்பு அங்கே இருக்க ரங்கசாமிக்கு மனசு இடம் கொடுக்கவில்லை. திமிரோடு தன்னை அடிக்க வந்தவனை எதிர்த்து நாலு சாத்து சாத்து தனக்கு வக்கில்லாமல் உடல் எளிமை இப்படி போய்விட்டதே என தன் மீதே தான் வருத்தம் கொண்டான். நெஞ்சு பொறுமை சக்கர வண்டியில் உட்கார்ந்து நகர்ந்து அந்த இடத்தை விட்டே போய்விட்டான். பொழுது விழுகிற நேரத்திற்கு சரசா வந்து சேர்ந்தாள். அக்கம்பக்கத்தார் மூலமாய் நடந்து முடிந்த சங்கதிகளை கேள்விப்பட்டு அவள் மனசு வெகுவாக பதற்றமுற்றது. கதறி அழுதது. எங்கே போய் எப்படி தடுமாறுதோ என்ற சஞ்சலத்தோடு பறக்க பறக்க திரிந்தாள். சொந்த பந்தம்ங்கிறது உப்ப வந்த சூடு, சொரணையில்லாத குடிகார நாய்களுக்கு அப்ப எங்க போச்சு? அண்ணன் வீடு அது இதுன்னு இங்கே இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓடின திருட்டு மொகரேக இங்கே மறுக்காவும் எதுக்காம வருதுக? நான் இல்லாம போயிட்டனா? செருப்பு தக்கிற ஊசியாலே அவன் கண்ணுக ரெண்டையும் தோண்டி இந்த மரத்துல காக்காய்க்கு விருந்து வச்சிருப்பனே. சத்தம் போட்டவளுக்கு மனசு ஆறுதல் கொள்ளவில்லை. சுற்றியிருந்த பீழை காய்ந்த ஜென்மங்களில் ஏதேனும் ஒண்ணுதா பொச்சிருப்போம், பொறாமையும் எச்சாகி இப்படி ஆடி தூண்டிவிட்டு வேடிக்கை பண்ணி இருக்கிறது எனவும் புரிந்து கொண்டு அதுகளுக்கு உரை கட்டும் எந்தேதான் அப்படி திட்டினாள். இருட்டாகிவிட்டது. தனது உடைமைகளை சிறு மூட்டையாக கட்டி தோளில் போட்டுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக அன்றாள். மனசில் இறுக்கம், நெகிழ்வு ஆகிய ரெண்டுமே மாறி மாறி ஓடின. ராத்திரி 7 மணிக்கு வடக்கே போற ப்ளூமண்ட் ரயில் வேகமாக சத்தமிட்டு கொண்டு போவதை பார்த்தாள். எங்கே போய் அலையுதோ என்னவோ, இன்னைக்கு பார்த்து படவள்ளிக்கு போய் தொலைஞ்சும் பாரு, அது என்ற தப்பு? அவள் நடந்தாள். உடலின் நரம்புகளிலெல்லாம் அவசரம். தண்டவாளத்தை தாண்டி ரோட்டுக்கு வந்தாள். காந்தி பார்க் வழியே போனதாக யாரோ சொல்ல அங்கே தேடி போனாள். ஆனால் அங்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. டவுனால் பக்கம், பெரிய ஆஸ்பத்திரி பக்கம், சிந்தாமணி மார்க்கெட் ஓரம் இப்படியாக அலைந்து கடைசியாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வடக்கு புறமாய் சுவரை ஒட்டி கூதல் காற்றுக்கு துண்டை போட்டு கொண்டு ஒரு சின்ன துணிமூட்டியைப் போல ரங்கசாமி படுத்து கிடப்பதை பார்த்து விட்டாள். மனசுக்கு மீண்டும் உயிர் வர ஓடி சென்று தாவி எடுத்து உட்கார வைத்தாள். யாரு வந்திருக்கேன்னு பாரு, சரசாதான் வந்திருக்கிறேன். கண்களை தேய்த்து விட்டு கொண்டு அவளை கலக்கத்தோடு பார்த்தான். எங்கையெல்லாம் சுத்தி அலைஞ்சிட்டு வரேன் தெரியுமா? செத்தாலும் நாம் ஒன்னாவே சாவோம். அந்த நீச படவா உன்னை கை வச்சுப்போ, நான் இல்லாம போயிட்டனே. குமைந்து குமரி இவன் கைகளை பற்றி தனது கண்களில் ஒட்டி கொண்டு அழுகையை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி பொறுமினாள். ஆமா சரசு, அவன் என்னவோ அடிச்சுட்டு தான் போட்டான். நான் ஆம்பளையா இருந்தும் கூட எந்திரிச்சு அவனை அடிக்க முடியல. என்ற பழா போன காலு இப்படி ஆகி போனதால என்னோட கோபத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே அடக்கிட்டு உமையாட்ட உட்கார்ந்துட்டேன். சொல்லிவாறு இவனும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் குமரினான். சரி, போனதுகெல்லாம் தொலையுது, இனிமே நாம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். இங்க எங்கேயாச்சும் நமக்கு ஒரு இடம் ஒண்டிக்கிறதுக்கு அகப்படாமலா போயிடும். வேண்டாம் சரசு, என்னால உனக்கு எதுக்கு இத்தனை கஷ்டங்க? நான் எம்பாட்டுக்கு எங்கேயோ தொலைஞ்சிடுறேன், விட்டுரு. இங்க பாரு, இதுக்கோசரம்தான் இத்தான அவசியம் பெருமூச்சுமா உன்னை தேடிட்டு ஓடியாந்தனா? உன்னை விட்டுட்டு நான் கஞ்சி குடிச்சேன்னா அது என்ற தொண்ட குளிரதா இறங்குமா? ரங்கசாமிக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவளோ அவனை விடவில்லை. உனக்கு பசிச்சா வேறையா, எனக்கு பசிச்சா வேறையா? உனக்கு உழுந்த அடி எனக்கு உழுந்த அடியேதான். இனிமே உன்னை விட்டுட்டு ஒரு அடி கூட நகரமாட்டேன். சரசாவின் மன அழுத்தம் இவன் உடலை புல்லரிக்க வைத்தது. இந்த குழந்தைகிட்ட எத்தனை வாட்டி உன்னை மாமான்னு கூப்பிடுக்கணுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், ஆனா இது உன்னை அப்படி கூப்பிட்டுருக்குமா? அப்பா அப்பான்னு தானே கையை நீட்டி எடுத்துக்க சொல்லுது. இதையுமா மறந்துடுவ? உனக்கு என் பேர்ல பாசம் இருக்குதா இல்லையா சொல்லு. இருக்குது சரசு, இருக்குது. சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகராமலே இருந்த இவனிடம் உருக்கமாக சொன்னாள். சரி போகலாமா? நீ போ சரசு, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அந்த சாக்கு போக்கெல்லாம் எனக்கு வேண்டாம். முடிவா சொல்லு, நீ வரலினா ரயில்ல தலைய கொடுத்து நானும் இந்த குழந்தையும் வெடியறதுக்குள்ள உசுர விட்டுருவோம். அப்புறம் நீ வந்து எங்களை பார்த்து பிரயோசனம் இல்லை. ஐயோ, அப்படி என்னாச்சும் பண்ணிடாத. இப்ப பட்டு சீரையிடமே இது பத்தாதா? கடைசி முட்டிலும் தனிக்கட்டையாவே உருண்டுட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டு இருந்தவனை நீ வந்து எடுத்து உட்கார வச்சு கண்ணீரை தொடச்ச. இனிமே உங்கண்ணுல கண்ணீரை நான் பார்க்க கூடாதம்மா சரசு. அவளுடைய கைகளை பற்றிய ரங்கசாமி குழந்தையை வாங்கி வாஞ்சையோடு முத்தமிட்டார். நம்பிக்கை சிதையாத அவர்களின் கண்களில் அந்த ராத்திரியிலும் பிரகாசம் மின்னியது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.